இப்போது நான் எனது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களுடன் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடும் நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணை ஊருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் என்னுடைய குரு சுவாமி ராம் அவர்களின் அந்த அற்புதமான புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை எடுத்து அலசி ஆராய்வோம். அதில் கடைசியாக நாங்கள் அவருடைய புத்தக வாசிப்பில் சென்ற கிழமை கிரியா யோக தத்துவம், பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதங்களுடனான தத்துவம், இயற்கையும் உடலும், அதைத் தொடர்ந்து நடராஜரின் தாண்டவ நடனத்தை பற்றிய கார்த்திகேயன் ஐயா அவர்களின் கருத்துக்களையும் அறிந்தோம். இன்று அடுத்ததாக என்ன சொல்கின்றார் அந்த புத்தகத்தில் முழுமையாக நான் உங்களை கூட்டி செல்ல விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக அடுத்ததாக அவர் சொல்லும் விடயம் நீங்கள் பல தடவை என் வாய் மூலம் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்கும் பரிச்சயமான விஷயம்தான். அதில் சிறியளவு நேரத்தை தான் செலவிடப் போகின்றேன். அதாவது அடுத்ததாக அவர் இந்த பஞ்சபூத அமைப்புகளை அண்டத்துடனும் பிண்டத்துடனும் தொடர்பு படுத்தி காட்டிய பின் கிரியா யோகம் எப்படியாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியால் என்பதை குறிப்பு தருகின்றார். அதாவது இந்த கிரியா யோகத்தில் ஐந்து உடல்களுக்குரிய பயிற்சிகள் அமைந்திருக்கின்றது என்று குறிப்பு தருகின்றார். அதை தொடர்ந்து அந்த ஐந்து உடல்கள் ஆவன தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு என்ற ஐந்து உடல்களுக்கான பயிற்சிகள். அதில் முதலாவதாக தேக உடம்புக்குரிய 18 ஆசனங்களை பற்றிய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார். 18 ஆசனங்களும் அதன் செயன்முறைகளும் அதன் பயன்பாடுகளும் என்று சொல்லி ஒரு 10-12 பக்கங்களில் அவற்றை பற்றி ஒவ்வொரு ஆசனமாக குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் போது நீங்கள் அதுகளை பார்த்து அறிவீர்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் என்றபடியால் நான் அதற்குள் அதை நீங்கள் நாளாந்தன் செய்யும் பயிற்சி என்றபடியால் பல நேரம் அதற்கு செலவிடாமல் இந்த 18 ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை அவர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கின்றார். பாபாஜியின் கிரியா யோகமானது அவருடைய சீடர்களுக்கு கடவுளின் சக்தி விடயங்கள் அனைத்தையும் இரகசியமாக அறிய வைக்கின்றது. இப்படி கிரியா யோகாவின் பயனை முற்றிலும் அறிந்து கொள்ள முற்படும் போது ஒரு சாதகன் முதலில் இந்த ஐந்து வித உடற்பயிற்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்து இந்த 18 ஆசனங்களை பற்றிய தகவலை அதில் கொடுக்கின்றார். அந்தளவு அறிவிப்பும் உங்களுக்கு இப்போதைக்கு அது காணும். அதில் அவர் மேலும் கூறுகின்றார், உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், நீங்கள் செய்த விடயம்தான், இந்த 18 ஆசனங்களையும் தொடர்ந்து விரும்பும் சாதகர்கள் உங்களுடைய குருவினிடமிருந்து இந்த கிரியா யோகத்தின் மீதியாக இருக்கும் 4 உடல்களுக்குரிய, அதாவது சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடலுக்குரிய தீட்சை நுட்பங்களை இனிஷியேஷன் என்று சொல்லப்படும் முறையில் பெற்று இந்த 5 உடலுக்கு உரிய முழு பயிற்சிகளையும் நீங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று தகவல் கொடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் யோகாவை என்ன மாதிரி அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வருகின்றார் என்பதை அவருடைய கருத்துக்களை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அது முக்கியமானது. பாரம்பரிய கிரியா யோகத்தின் ஒரு பகுதி அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளுகின்ற உணவுப் பழக்கங்கள், வாழுகின்ற விதம், சம்பாதிப்பதற்காக மேற்கொள்ளும் வேலை போன்றவற்றில் மிக உயர்ந்த ஒழுங்கு கட்டுப்பாடுகளை பின்பற்றி வாழ பயிற்சி அளிக்கக்கூடிய நுட்பமான விதத்தில் அமைந்துள்ளது. அதாவது இந்த கிரியா யோகமானது உங்களுடைய யோகம் மாத்திரமல்ல, உங்களுடைய டெய்லி லைஃப் என்று சொல்லுவோம், நாளாந்த வாழ்க்கை, உங்களுடைய ஃபுட் ஹேபிட், உங்களுடைய உணவு பழக்க வழக்கம், உங்களுடைய ஒர்க், நீங்கள் நாளாந்த செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு யோகம் என்பதை இங்கு தெளிவாக கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய யோகம் என்பதையும் குறிப்பிடுகின்றார். அதை இன்னொரு குறிப்பும் தருகின்றார், நல்ல குறிப்பு. உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு நாளில் செய்ய வேண்டிய பணிகளை அந்த நாள் முடிவடையும் போது முழுமையான அமைதியுடனும் திருப்தியுடனும் செய்து வைப்பதன் மூலம் தொடர்ந்து வருகின்ற மறுநாளை நிறைவுடனும் அமைதியுடனும் வரவேற்க முடியும். மேற்கூறிய நுட்ப அறிவுடன் தேக உடல், பிராண உடல், மன உடல், அறிவுடல், ஆனந்த உடல் ஆகிய ஐந்து உடல்களை ஆகியவற்றிற்கான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் ஆத்மா தன்னைத்தானே அந்த உடலுக்குள் உயர்த்தி கொண்டு தமக்கு எது தேவையோ அதை பெறுவதற்கு எந்தவித குழப்பமும் இன்றி செயல்பட வைக்கும். இதை மேலும் விளக்குவதென்றால், நம் உடலுக்குள் தேவையான உணவை எடுத்துக்கொள்வோம். ஒருவனது சிந்தனை பூரண தியானத்தில் ஈடுபட்டிருப்பதைப் போல காய்கறிகளை நறுக்கும் போதும் சமைக்கும் போதும் முழு கவனத்துடன் இருந்தால் அவன் சிந்தனையில் ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும். சமையல் முடியும் வரை இத்தகைய உணர்வுடன் செயல்பட்டால் அந்த தியான ஆற்றல் சமைக்கப்பட்ட காய்கறி உணவுடன் கலந்து தயாரித்த உணவு சாப்பாட்டு மேசைக்கு போகும் வரை தியான சிந்தனையுடன் மற்ற எந்தவித அலைபாயும் எண்ணங்களையும் ஏற்படுத்தாது மனதை தவற விடாமல் செய்து விடுகின்றது. சமைப்பவரின் சிந்தனையில் ஏற்பட்ட தியானம் தயாரித்த உணவிற்கு மருத்துவ குணங்களை அளிக்கும். இந்த உணவை உட்கொள்பவர்களுக்கு சிறந்த மருத்துவ பயனை பெறுவார்கள். இவ்வாறின்றி சமைக்கும் போது நம் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களும் பல தரப்பட்ட கவலைகளையும் எதிர்மறை காரணங்களும் அந்த உணவில் கலந்து அதை உண்பவர்களுக்கு எதிர்மறை விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்று கூறுகின்றார். இதை நானும் என்னுடைய சத்சங்கத்தில் என்னுடைய குருவின் அறிவிலிருந்து எடுத்தவற்றை பல முறை கூறியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக, நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் உங்களுடைய மனதை அந்த வேலையில் போட்டு செய்ய வேண்டும். அதான் கிரியா யோக தத்துவம். அது என்னவாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய யோகா பயிற்சியாகவும் இருக்கலாம், நாளாந்தம் நீங்கள் வேலை செய்யும் வேலையாக இருக்கலாம், பெண்கள் சமைக்கும் சாப்பாடாக இருக்கலாம். நீங்கள் எந்த வேலையை எந்த கணத்தில் செய்தாலும் அந்த ப்ரெசன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரெசன்ட் என்று சொல்லப்படும் நிகழ்காலத்திலிருந்து அந்த வேலையை பூரணமாக செய்வீர்களாக இருந்தால் அந்த வேலையில் கிடைக்கும் பெறுபேறுகளும் அந்த வேலையில் கிடைக்கும் வெற்றிகளும் உங்களுக்கு அமைவதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. பாபாஜியின் கிரியா யோக தத்துவ வாழ்க்கையின்படி அதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் அவர் எங்களுடைய குரு அதை சமையல் மூலமாக மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார் இந்த புத்தகத்தில். அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் சமைக்கும் போது அந்த சமையலிலேயே மனதை வைத்து அந்த சமையலை செய்யும் போது அதை சாப்பிடுபவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த உணவு மூலமாகவே அவர்களுடைய ஐந்து உடல்களுக்கும் கிடைக்கப்படுகின்றது என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றார். அதே நேரம் நீங்கள் சமைக்கும் போது வேறு பாடல்களை கேட்டுக்கொண்டு செய்வதோ, டிவியை பார்த்து கொண்டு சமைப்பதோ, அல்லது உங்களுடைய சிந்தனையை சமையலில் விடாது, உங்களுடைய பழக்க தோஷத்தில் அதை சமையலாக மாற்றி நீங்கள் செய்யும் திறன் இருக்கும் உங்களுக்கு. இருப்பினும் அதை முழுமையாக உங்களுடைய மைண்டை அதில் போட்டு செய்யும் போது அந்த சமையல் மற்றைய நாட்கள் சமையலை விட நன்றாக ஒரு நன்றான சுவையுடன் அமையும் என்றும் குரு சொல்லுகின்றார். அவர் அதை செய்தும் பார்த்திருக்கின்றார் பிராக்டிக்கலாக. அதே நேரம் எங்களுடைய பழைய பல சாதகர்கள் அதை இன்னும் செய்து வருகின்றார்கள். அப்படி சமைக்கும் சாப்பாட்டில் இருக்கின்ற சுவை சாதாரணமாக உங்களுடைய மனதை அந்த சாப்பாடு முறைகளை செய்யும் முறையில் நீங்கள் போடாது செய்தால் அது கிடைக்காது. அது மாத்திரமல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி என்று ரெண்டு சக்திகள் உண்டு. பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் கிரியேட்டட் பை திஸ் டைப் ஆஃப் கன்சன்ட்ரேஷன். ஆகவே இன்று காலையில் நான் ஒரு சத்சங்கம் நடத்தினேன். அதில் ஒரு கேள்வி வந்தது. அது வழமையாக வரும் கேள்வி தான் எல்லா சத்சங்கத்திலும், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கின்றது ஐயா, என்ன மாதிரி அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம் என்று. அதற்குரிய ஒரு வழிவக முறை இது. அதை நான் காலை சத்சங்கத்திலும் சொல்லி இருக்கின்றேன் வேறு வழிமுறைகளை. இந்த வழிமுறை இப்போது ஞாபகம் வருகின்றபடியால், எல்லோரும் நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களுடைய மனதை போட்டு, நாளாந்த உலகியல் செயல்களில் உங்களுடைய மனதை போட்டு செய்வீர்களாக இருந்தால், அது தொலைக்காட்சி பார்ப்பதாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அதில் நீங்கள் மனதை ஒன் அட் எ டைம் என்று சொல்லி அந்த விடயத்தில் மாத்திரம் முழுமையாக போட்டு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிகளும் அதனால் கிடைக்கும் பயன்களும் அபரீதம். அந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கொண்டு வந்து விட்டால், தியானம் என்பது உங்களுடைய கையுக்குள் அடங்கி இருக்கும் ஒரு விடயமாகவே அமையுமே தவிர, அதை எட்டி பிடிக்க முடியாத ஒரு விடயமாக அமையாது என்பதை என்னுடைய குரு வலியுறுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய குரு, எல்லோருடைய குருவுமான யோகி ராமையா அவர்களும் அதை பல இடத்தில் சொல்லுகின்றார். உங்களுடைய கவனக்குவிப்பு, நீங்கள் செயல்படும் அன்றாட நாள் வேலைகளில், செயல்களில், பயிற்சியில், சாதனையில் இருக்க வேண்டும். இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அந்த நாள் நல்ல நாளாக அமையும். அதில் கிடைக்கும் பேறுகள் நன்றாக அமையும். அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை என்று எங்களுடைய கிரியா யோகா குருமார்கள் மாத்திரமல்ல, பல ஞானிகளும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். ஆகவே தியானம் என்பது உங்களுக்கு சரிவர வேண்டுமென்றால், இந்த வழியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களையும், அது என்ன செயலாக இருந்தாலும், மனதை அதில் போட்டு செய்யும் போது அதில் வெற்றி உண்டு என்பதை எங்களுடைய குருவும் இந்த புத்தக தலைப்பின் மூலம் அதை வழியால் கொண்டு வருகின்றார். ஆகவே சாதகர்களே, உங்களுடைய தியானத்தை வெல்லுவதற்கு இதுவும் ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு வெகு இலகு. அதை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை வெற்றி பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி பெற்று கொண்டு வருகின்றீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் என்பதை மறக்காது. உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொண்டு வரும்போது, இந்த முறையில் உங்களுக்கு தியானங்களும் உங்களுடைய சாதனை பயிற்சிகளும் மேலும் மேலும் நன்றாக வரும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை என்று எங்களுடைய குருவும் அதை இங்கே பறைசாற்றுகின்றார். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் 18 ஆசனங்களும் படங்கள் போட்டு அந்த ஆசன முறைகள் விளக்கப்படுத்தி இருக்கின்றது. இது தேக உடலுக்கான பயிற்சி. இனி முக்கியமான பயிற்சிக்கு அடுத்த உடலுக்கு வரும்போது, அடுத்த உடல் உறை, தேக உடலுக்கு அடுத்த உடல் உறை சுவாச உறை, அதாவது எங்கட ப்ரீதிங். அந்த ப்ரீதிங்கில் எங்களுடைய குரு வல்லுநர் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவருடைய யோகா பயிற்சியின் சித்தியே அந்த துறையில்தான் அவருக்கு கிடைத்தது, சுவாச துறையில். அதில் அவர் பலவிதமான நுணுக்க விடயங்களை தருகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள், நீங்களும் பயிற்சி செய்து அப்படியான ஒரு நிலைக்கு வர வேண்டிய விடயங்கள், அவற்றை நாங்கள் சிறிது கூர்ந்து அவதானிப்போம். அடுத்ததாக அவர் சொல்லும் பயிற்சி, இந்த 18 ஆசனங்களை பற்றி நான் விரிவாக போகவில்லை என்று சொன்னேன். ஏனென்றால் எல்லோரும் ஆசனம் போடுகின்றீர்கள், எல்லோருக்கும் அதில் இருக்கும் பயன்கள் தெரியும், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் சுவாச உடம்புக்குரிய பயிற்சியை நாங்கள் சற்று விரிவாக எங்களுடைய குருவின் அணுகுமுறையை பார்ப்போம். அதாவது சுவாச பயிற்சி என்ற ஒரு தலைப்புக்கு கீழ் அவர் சொன்ன விடயங்களை அப்படியே உங்களுக்கு தருகின்றேன். பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சி முறைகள் உட்சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் உட்படுத்தியுள்ள விதத்தில் அமைந்திருப்பது கவனித்தால் தெரியும். அதாவது எங்களுடைய சுவாசம் ரெண்டு சுவாசத்தில் தங்கி இருக்கின்றது என்பதும், அது ஒன்று உட்சுவாசம், மற்றது வெளி சுவாசம், இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் என்று குறிப்பிடுகின்றார் முதலாவது வாக்கியத்தில். மூச்சு விடுவதற்கு வலமிடமாக இரண்டு நாசி துவாரங்கள் இருந்த போதிலும் யோகா மூச்சு பயிற்சியில் சொல்லப்படுகின்ற மூன்று திறப்புக்கள் இடது நாடி, வலது நாடி, நடுநாடி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உலகியலில் இருப்பவர்களுக்கு ரெண்டு மூப்பு துவாரங்கள் தான் இருக்கின்றது. அந்த ரெண்டு மூக்கு துவாரங்களாலும் தான் சுவாசம் நடைபெறுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. ஆனால் கிரியா யோகம் அல்லது வாசி யோகம் செய்பவர்களுக்கு மாத்திரம்தான், அது மாத்திரமல்ல, எங்களுக்கு நடுமூச்சு என்றும் இன்னொரு மூச்சு இருக்கின்றது. அதாவது தான் இந்த திரிபுர நாடிகள் என்று சொல்லுவோம், மூன்று நாடிகளை கொண்ட சுவாச இயக்கம்தான் எங்களுடைய மனித உடலில் இருக்கின்றது என்ப யுக்தியை கிரியா பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகத்தின் மூலம் எங்களுக்கு அவருடைய பயிற்சி மூலம் அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த யோக பயிற்சியில், அதாவது குண்டலினி பிராணாயாமம் செய்பவர்களுக்கு மாத்திரம், அதை படித்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மூன்றாவது ஒரு நாடியில் மூன்றாவது மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மை தெரியும் என்பதை எங்களுடைய குரு கூறுகின்றார். அதாவது அடுத்ததாக என்ன சொல்கின்றார் என்றால், இந்த நாசித்துவாரங்கள் இடது நாசித்துவாரத்தால் வரும் சுவாசம் இடது சுவாசம் என்றும், வலது நாசித்துவாரத்தால் வரும் சுவாசம் வலது சுவாசம் என்றும், நடுநாசி என்பதற்கு துவாரம் இல்லை என்பதும் நாங்கள் எங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, எங்களுடைய மூக்கை பார்க்கும்போது அது எல்லோருக்கும் தெரிகின்றது. அதுதான் நியதியும். ஆகவே அப்போது அந்த நடு சுவாசம் என்பது என்ன மாதிரி வேலை செய்கின்றது என்று உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வந்தால், சாதகர்களுக்கு அது வராது. ஏனென்றால் அவர்கள் அதை வைத்துத்தான் உயர்ந்த பயிற்சியாகிய குண்டலினி பிராணாயாமத்தை செய்கின்றார்கள். இருப்பினும் இந்த சத்சங்கத்தில் இருக்கும் ஆரம்ப பயிற்சியாளர்களுக்காக இந்த மூன்றாவது நிலையாக இருக்கும் சுவாசம் என்பதற்கு துவாரம் அல்ல, இல்லை. இந்த துவாரம் இல்லாமல் செயல்படும் மூச்சுத்தான் நடுமூச்சு. இந்த துவாரம் இல்லாமல் செயல்படும் மூச்சில்தான் எங்களுடைய குண்டலினி பிராணாயாமம் நாங்கள் பயிற்சி செய்கின்றோம். அதை நீங்கள் தீட்சை எடுக்கும்போது அந்த யுக்தியை, பாபாஜி தந்த யுக்தியை உங்களுக்கு அந்த குருமார் உங்களுக்கு அதை சொல்லித் தருவார்கள். அதன் மூலம் நீங்கள் செய்யப்படும் அதி உயர்ந்த பயிற்சி தான் குண்டலினி பிராணாயாமம். அதை பற்றி இந்த சத்சங்கத்தில் நாங்கள் விரிவாக கதைக்க முடியாது. ஏனென்றால் அது தீட்சை யுக்தி. அந்த யுக்தியை தீட்சை எடுத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். மற்றவர்கள் தீட்சை எடுக்கும் போது அதை நீங்கள் பயின்று கொள்வீர்கள். இருப்பினும் இந்த மூன்று சுவாசம் என்றது புண்டத்தில் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய உடலில் இருக்கின்ற சுவாசம்தான் இந்த மூன்று சுவாசமும். அது எல்லோருக்கும் இருக்கின்றது, எல்லா மனிதர்களுக்கும். ஆனால் இது புண்டத்தில் இருக்கும் சுவாச நிலை. இதை நீங்கள் அண்டத்துடன் கொண்டே இணைக்கும் போது அண்டத்தில் இயற்கையாகவே இந்த மூன்று சுவாசத்திற்கு சமனான இயற்கை விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் மூன்று முக்கிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற மூன்று முக்கிய நதிகள் இமயமலையில் இருந்து ஊற்றெடுத்து கீழே வந்து திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படும் அலகபாத் என்ற ஒரு இடத்தில், நோர்த் இந்தியாவில் அலகபாத் என்ற ஒரு இடத்தில் அது சங்கமிக்கின்றது. அந்த இயற்கையும் இந்த சுவாசத்திற்கு சமனாக அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கின்றது என்பதை குரு விளக்கமாக கொடுக்கின்றார். ஆகவே அந்த விளக்கத்தின்படி அந்த மூன்று நதிகளான கங்கை, சரஸ்வதி, யமுனை என்பதுதான் கங்கா நதி இடது சுவாசத்திற்கும், வலது சுவாசத்திற்கு யமுனா நதியும், நடு சுவாசத்திற்கு சரஸ்வதி நதியும் என்ற இயற்கையில் அமைந்திருக்கும் இந்த மூன்று நதிகளும் தான் உங்களுடைய உடலில் மூன்று சுவாசங்களாக, இடைக்கிளையாகவும் சுழுமுனையாகவும் பின்கிளையாகவும் மூன்று சுவாசங்களாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மூக்கை இப்போது மனதினால் நினைத்து பாருங்கள். இடது துளை இருப்பது, அந்த துளையினால் வரும் சுவாசம் இடக்கிளையாகவும், வலது துளை இருக்கும் இடத்தில் வரும் சுவாசம் பின்கிளையாகவும், சுவாசமே இல்லாத ஒரு நடுநிலையில் வரும் சுவாசம் சுழுமுனையாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த இயற்கையில் இருக்கும் கங்கை நதி இடது சுவாசத்திற்கும், யமுனா நதி வலது சுவாசத்திற்கும், சரஸ்வதி நதி நடுநிலை சுவாசத்திற்கும் சான்றாக சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் எங்களுடைய குருவின் புத்தகத்தில், அது மாத்திரமல்ல சைவ சித்தாந்தத்தில் கூட, அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கின்றது என்பதை வரையறுத்து கூறப்படுகின்றது. இது அந்த மூன்று நாடிகளும் இந்த இயற்கையும் எவ்வாறு தொடர்பு பட்டிருக்கின்றது என்பதை விளக்குகின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த சத்சங்கத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம், இயற்கையும் பஞ்சபூதங்களால் ஆனது, எங்களுடைய உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடல் இயக்கத்தை நடத்துபவர் எங்களுடைய யோகி சிவா அவர்கள், நடராஜ தாண்டவத்தில் நடத்துகின்ற அதை பற்றிய விரிவு விளக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் இங்கு எல்லாம் ஒரு இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இயக்கத்தை நடத்துபவர் யோகி சிவா ஓ சிவன், அல்லது எங்களுடைய யோக முறைப்படி தாண்டவ முறைப்படி அதை செயல்படுத்துகின்றார். அந்த ஐந்து பூதங்களையும் செயல்படுத்துகின்றார். ஆகவே அந்த ஐம்பூதச் சேர்க்கையில் அமைந்த உடலும், ஐம்பூதச் சேர்க்கையில் நிறைந்த உலகத்திலும் நடக்கும் மற்ற இயற்கைகள் கூட உடலில் இருக்கும் பல விடயங்களுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் முக்கியமாக விளங்க வேண்டும். முக்கியமாக இந்த சுவாச உடம்பில் நாங்கள் செய்யும் பயிற்சி, இந்த இடக்கலை பின்கலை சுழுமுனை என்ற மூன்று மூச்சுக்காற்றுக்களையும் வைத்து செய்யும் குண்டலினி பிராணயாமம் என்ற பயிற்சி எங்களுடைய உடலுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது இந்த காலகட்டத்தில் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸில் கூட இந்த சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து செய்பவர்களுக்கு அந்த வைரசு கூட அவர்களை அணுகாது என்பது எங்களுடைய கிரியா பாபாஜியின் தத்துவங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வைரஸை வைத்து சொல்லவில்லை, ஆனால் மூச்சு பயிற்சியால் நீங்கள் எவ்வித நோய்களும் இன்றி நல்ல சுவாச பயிற்சியை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களால் சுகதேகியாகவும் நோயற்றவர்களாகவும், மற்றைய பிரச்சனைகள் இயற்கையால் கொடுக்கப்படும் பிரச்சனைகள் உங்களுடைய உடலில் வந்து சேராது தடுப்பதற்கும் கிரியா யோகா சாதனை மிகவும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வருகின்றது எங்கே என்றால், இதில்தான் நீங்கள் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கின்றது என்று சொல்லலாம், அதை ஒரு வாக்காக சொல்லக்கூடாது. அதை நீங்கள் சற்று நிதானமாக இருந்து யோசித்து பாருங்கள். உங்களுடைய உடலின் இயக்கம்தான் முக்கியமானது. அந்த உடல் எப்படி இயங்குகின்றது என்று யோசியுங்கள். சிறிது நேரம், ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து, சரி, நாங்கள் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த உடலில் என்ன பொருத்தப்பட்டிருக்கின்றது? கருவிகள். ஓகே, இந்த கருவிகள் என்ன மாதிரி செயல்படுகின்றன? அதுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதை நீங்கள் தகுந்த முறையில் செயல்படுத்துகின்றீர்களா? இல்லை, ஆம், ரெண்டு விடையில் ஏதாவது ஒரு விடை கிடைக்கும். ஆகவே நீங்கள் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து உங்களுடைய உடற்கருவியாகிய ஒரு கம்ப்யூட்டர் என்று சொல்லலாம், அது என்ன மாதிரி செயல்படுகின்றது, அதை செயல்படுத்துவதற்கு அந்த கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் கருவிகளை நீங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும், அதை பராமரிப்பதென்றால் அதற்கு என்ன இருக்கின்றது, அந்த எல்லா கருவிகளையும், உடலில் இருக்கும் எல்லா கருவிகளையும் ஒரே நேரத்தில் சரியாக பராமரிப்பதற்குரிய ஒரே ஒரு யோகம் என்று நான் அழைத்து சொல்லுவேன், அது கிரியா யோகம். ஏனென்றால் உங்களுடைய உடல் அமைந்திருக்கும் ஐந்து உடல் கூறுகளுக்கும் சேர்ந்த பயிற்சி தான் கிரியா யோகா பயிற்சி. அது உங்களுடைய தேக உடலில் மாத்திரமல்ல, சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடல் என்று உங்களுடைய உடலில் இருக்கும் ஐந்து உறைகளையும் சேர்த்து அதற்குரிய பயிற்சிகளை செய்வதுதான் முழுமையான கிரியா யோகா பயிற்சி. ஆகவே அந்த ஐந்து உடலுக்கு தேவையான பயிற்சிகளை நீங்கள் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும், ஒரே ஒரே யோகத்தின் கீழ் செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும் யோகத்தில் உன்னதமான யோகமாகிய கிரியா யோகம் ஒன்றின் மூலமாகத்தான் நீங்கள் அதை செய்யலாம் என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றிய செய்தி. ஆகவே எங்களுடைய மகா அவதார் கிரியா பாபாஜி அவர்கள் அந்த யோகத்தை உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். மத இன வேறுபாடின்றி யாரும் அந்த யோகத்தை பழகலாம். அந்த யோகத்தில் இருக்கும் அதி நுட்பங்களை அறிந்து அவர்கள் அதில் செயல்பட வேண்டும். செயல்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இந்த பிறப்பில் மாத்திரமல்ல இனி வரப்போகும் பிறப்புகளிலும் அமையும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த ஐந்து உடல்களில் தேக உடல்தான் ஸ்தூல சரீரமாகவும், மற்ற நான்கு உடல்கள் சூட்சும சரீரமாகவும் இருக்கின்றன. அந்த நான்கு உடல்களும் தான் உங்களுடைய ஒவ்வொரு பிறப்பிற்கும் திரும்ப திரும்ப சென்று கொண்டிருக்கும் உயிருடன் இணைக்கப்பட்டு செல்லும் பயிற்சிகளாகும். ஆகவேதான் பல முறை பல தடவை இந்த சத்சங்கங்களில் முழங்கிவிட்டேன், அந்த சூட்சும உடலுக்குரிய பயிற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் எதிர்காலம் மாத்திரமல்ல, எதிர்கால பிறப்புகளையும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு போகக்கூடிய நிலை. ஆகவே இந்த கிரியா யோகத்தின் மகிமையை மறந்து விடாதீர்கள். என்னுடைய கடமை அதை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதே. திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுகிறார் என்று சிலர் மனதை தளர விட்டு விடாதீர்கள். இதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய காதுகளுக்கு போட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் தவறுதலாகவோ அதை கவனத்தில் கொள்ளாமல் விட்டுவிடவோ கூடாது. முக்கியமானது ஒவ்வொரு முறையும் நாம் பேசும்போது பாபாஜியின் அருளினால் உங்களுக்கு சில நுணுக்கமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே அதை கூர்ந்து கவனித்து அதில் இருக்கும் விடயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கிரியா யோக பயிற்சியில் அடுத்ததாக அவர் இந்த மூன்று சுவாசத்தை பற்றி சொல்லிக்கொண்டு போகின்றார் என்று உங்களுடைய குரு. அதில் இன்னொரு தகவலையும் சுவாசத்தை வைத்து சொல்லுகின்றார். இப்போது நாங்கள் தேக உடம்பு முடித்து சுவாச உடம்பில் இருக்கின்றோம். அதை பற்றிய சில செய்திகள் நீங்கள் கேட்ட செய்திகளாக இருந்தாலும் குரு சொன்ன முறையில் அதை வாசித்து விடுகின்றேன் உங்களுக்கு. ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாசி துவாரத்தின் வழியாகவும் விடுகின்ற மூச்சின் அளவுதான் மிக தெளிவாக தீர்மானிக்கப்படுகின்றது என சித்தர்கள் ஆகிய மகான்கள் ஆராய்ந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். கிரியா யோகாவில் சிறந்து விளங்கிய 18 சித்தர்களில் ஒருவரான திருமூல சித்தர், ஒரு மனிதன் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 11 மணி நேரம் இடது பக்க நாசியினாலும் 11 மணி நேரம் வலது பக்க நாசியினாலும் 2 மணி நேரம் நடுப்பகுதியாலும் சுவாசிக்கின்றார் என்று கூறியுள்ளார். இது திருமூலச்சித்தரனுடைய சித்த கணக்கு. இதை நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம். சமரியாக சொல்லுகின்றேன். தொகுப்பாக நீங்கள் எடுக்கும் நாலாவது சுவாசத்தில் உங்களுக்கு 11 மணி, உங்களுடைய உடல்நிலை நல்ல தேக ஆரோக்கியத்துடன் இருந்தால் உங்களுக்கு சரியாக நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரக்கணக்கு மூச்சின்படி உங்களுடைய இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். 11 மணி நேரம் இடது சுவாசமும் 11 மணி நேரம் வலது சுவாசமும் 2 மணி நேரம் நடு சுவாசமும் நடக்கின்றது. அதை மறந்து விடாதீர்கள். ஸோ ஆகவே இந்த சுவாசத்தில் அந்த கணக்கு திருமூலச்சித்தரால் சித்த அறிவின்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று இங்கு கூறுகின்றார். இவற்றை உள்ளிழுத்தல், வெளிவிடுதல், மற்றது இந்த நிலையில் தொடர்ந்து இருத்தல் என்று மூன்று நிலைகள் இருக்கின்றது சுவாசத்தில். அதாவது கும்பகம் என்ற உள்ளிழுக்கும் சுவாசமும், கும்பகம் என்று உள்ளிழுக்கும் சுவாசமும், பூரகம் என்று உள்ளிழுக்கும் சுவாசமும், கும்பகம் என்று ஒரு நடுநிலை நிலையில் இருக்கும் சுவாசமும், ரேசகம் என்று வெளிவிடும் சுவாசமும் உண்டு. அது எல்லா யோகத்திலும் உண்டு. ஆனால் கிரியா யோகத்தில் இருக்கும் முக்கியமான செய்தி, அதை நீங்கள் தீட்சை பெறும்போது என்னுடைய வாய் மூலம் கேட்பீர்கள். அதை முதலும் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். தீட்சை எடுக்க முதல் அதற்கு தீட்சையின் பின் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், நீங்கள் கிரியா யோகத்தில் கும்பகம் என்ற நிலை இல்லை. கும்பகம் என்ற சொல் இருக்கின்றது, அந்த நிலை இல்லை. அதற்குரிய காரணம் என்னென்றால், மூச்சை நீங்கள் திணித்து அடக்கக்கூடாது கிரியா யோகத்தில். அதாவது மூச்சை அடக்கும் நிலை இல்லை. ஆனால் அந்த கும்பகம் என்ற பெயரில் என்ன உங்களுக்கு உங்களுடைய பயிற்சி மூலம் கிடைக்கும் என்றால், மூச்சு தானாகவே அடங்கி நிற்கும், தானாகவே அடங்கி நிற்கும். அதான் கிரியா யோகத்தில் இருக்கும் கும்பகம். நீங்களே மூச்சை அடக்கி கொண்டு இருக்கும் நிலை அல்ல. அதை நீங்கள் எந்த நாள் பயிற்சியிலையும் மறக்கக்கூடாது என்பது எங்களுடைய குருமார்களின் முக்கியமான கோரிக்கையும் தீட்சையில் கொடுக்கப்படும் செய்தியும். ஆகவே இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளில் உங்களுக்கு ரேசகமும் பூரகம் ஆகிய உள்மூச்சு இழுத்தலும் ரேசகம் ஆகிய வெளிமூச்சு விடுதலும் தான் முக்கியமான திங், முக்கியமான விஷயம். அது தானாகவே இயல்பாகவே கும்பக நிலையிலும் சிறிய நேரம் நிற்கும். ஆகவே அந்த நிலையைத்தான் சித்தர்மார்கள் கணக்கிட்டு 2 மணி நேரம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். சாதாரண மனித உடலுக்கு 11 மணி நேரம் இடது சுவாசம் வேலை செய்யும், 11 மணி நேரம் வலது சுவாசம் வேலை செய்யும், 2 மணி நேரம் நடு சுவாசம் வேலை செய்யும் என்று சொல்கின்றார்கள். அதான் சித்த கணக்கு. ஆனால் அந்த கணக்கை நாங்கள் பேணுவதில்லை எங்களுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் நாங்கள் பிறந்தவுடன் நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் நாங்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு வயதுக்கேற்பவும் மாறிக்கொண்டு போகின்றது. அந்த மாறுதலில் எங்களுடைய சுவாச கணக்கு மாறுகின்றது. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் உலகியலில் இருந்து எங்களுக்கு வாழக்கூடிய அளவு நாங்கள் வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டு கடைசியாக இறந்து போகின்றோம். ஆனால் இந்த உன்னதமான கிரியா யோகம் என்பது உங்களுக்கு அதை சரிப்படுத்தி நீங்கள் குழந்தையாக பிறந்தபோது இறைவனால் என்ன கொடுக்கப்பட்டதோ அது நழுவிவிடும் நேரத்திலிருந்து அந்த கிரியா யோக பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டு வருவதன் மூலம் அது சரிப்படுத்தப்பட்டு நீங்கள் இறக்கும் காலம் வரைக்கும் அதே கணக்கில் உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு நிலையை கிரியா யோகம் கொடுக்கின்றது. ஆதலால் தான் இந்த கிரியா யோகம் ஒரு உன்னதமான யோகம் என்று இன்னொரு பறைசாற்று. ஆகவே நீங்கள் இந்த யோகா சாதனைகளை என்னத்திற்காக செய்ய வேண்டும் என்று விஞ்ஞான பூர்வமாக பார்த்தால் கூட அதில் பல விடயங்கள் உண்டு, யோகா முறை மாத்திரமல்ல. ஆகவே உங்களுடைய உடலாகிய உங்களுடைய உயிர் வாழும் உடலாகிய அந்த ஆலயத்தை நீங்கள் எப்பவும் நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். அந்த நல்ல நிலையில் வைத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு அந்த உடலை பேணி காத்து உங்களுடைய சூட்சும உடலுக்குரிய பயிற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்று கொண்டு போய் அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு போகும்போது மேலும் வெற்றி பெற்று ஏதோ ஒரு பிறப்பில் நீங்கள் எவ்வளவு துரியமாக மூவ் பண்ணுகின்றீர்களோ அதை தொடர்ந்து செய்கின்றீர்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம் கிடைத்து இறுதியில் நீங்கள் இறைவனை அடைகின்றீர்கள், பாபாஜியை அடைகின்றீர்கள் என்பதுதான் கிரியா யோக தத்துவம். ஆகவே இந்த இடது மூச்சு வலது மூச்சு என்பது மிகவும் முக்கியமானது. அதை நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யும் போது அதில் இருக்கும் விடயங்களை நீங்கள் அறிவீர்கள், அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இங்கு குருவும் சொல்லுகின்றார். அடுத்ததாக இன்னும் சிலவற்றை அவர் சொல்லுகின்றார். இந்த மூச்சுக்காற்றை வைத்து அதை நாங்கள் பார்த்து விடுவோம். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், மூச்சை வைத்து இந்த சக்கரங்களின் இயக்கத்திற்கும் மூச்சுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சக்கரத்தை பற்றி நாங்கள் முதலே பார்த்து விட்டோம். இந்த மூச்சுக்காற்று எங்களுடைய முதுகன் தண்டு வழியாக குண்டலினி அமைந்திருக்கும் மூலாதாரத்திலிருந்து எங்களுடைய ஆக்ஞா சக்கரமாகிய புருவ மத்தி வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டு அதிலிருந்து அடுத்த நிலையான சிவசக்தி கூடும் சகசார சக்கரத்தில் கொண்டு போய் இணைக்கின்றது. அதை நாங்கள் பல தடவை பார்த்து விட்டோம். ஆகவே இந்த மூச்சு பயிற்சியில் கடைசியாக அவர் சொல்லும் விடயம் என்னவென்றால், இந்த மூச்சு பயிற்சியை இறையுடன் தொடர்புபடுத்தி காட்டுகின்றார். அதாவது இந்த மூச்சு பயிற்சியில் இருக்கும் இறை தத்துவத்தை தொடர்புபடுத்தி காட்டுகின்றார். அதாவது இடது மூச்சுக்கு சிவனாகவும் வலது மூச்சுக்கு விஷ்ணுவாகவும் நடு மூச்சுக்கு பிரமனாகவும் இந்த முத்தொழில் நடக்கின்ற மூன்று கடவுள்மார்களையும் இணைக்கின்றார். ஆதலால்தான் நீங்கள் உங்களுடைய உருவத்தில் உங்களுடைய மூக்கில் பார்ப்பீர்களாக இருந்தால் சிவன் ஆக செயல்படும் இடது மூச்சும் விஷ்ணுவாக செயல்படும் வலது மூச்சும் பிரமனாக செயல்படும் நடு மூச்சும் உங்களுடைய உடலில் இந்த மூன்று மூச்சுக்களாக செயல்படுகின்றன. ஆகவேதான் இந்த மூக்கு துவாரம் இல்லாத பிரமனுடைய நடு மூச்சுக்கு உங்களுடைய உடலில் துவாரம் இல்லை. ஆதலால் தான் அந்த அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு வந்து தருகின்றார் யோகத்தின் மூலம் எங்களுடைய குருமார்கள். அந்த துவார ஓட்டை இல்லாதபடியால் எங்களுடைய உடலில் ஆதலால் தான் பிரம்மனுக்கு இந்த உலகத்தில் கோயில் இல்லை என்பது சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த யோகத்தில் பயின்று கொண்டு வருபவர்களுக்குத்தான் அது என்ன காரணம் என்று தெரியுமே தவிர, சாதாரண வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு பிரம்மனுக்கு கோயில் இல்லை என்றால் அதை ஒரு கதையுடன் இதிகாச கதையுடன் இணைத்து பிரம்மன் ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டதால் அவருக்கு கோயில்கள் கட்டக்கூடாது என்று அவர் வரம் பெற்றார், வரம் கிடைத்தது. ஆதலால் தான் அவருக்கு கோயில் இல்லை என்று அதை உலகியல் முறையில் ஒரு கதை மூலம் முடிக்கின்றார்கள் வேதாந்த முறையில். ஆனால் சித்தாந்த முறையில் பிரம்மனுக்கு ஏன் கோவில் இல்லை என்றால், பிரம்மன் செயல்படும் அந்த நடு மூச்சுக்கு உங்களுடைய உடலில் துவாரம் இல்லை மூக்கில், ஆகவே பிரம்மனுக்கு கோவில் இல்லை. அவருடைய சக்தியாக தியலும் சரஸ்வதிக்கும் கோவில் இல்லை, அதுதான் யதார்த்தம். ஆகவேதான் சிவனுடைய சக்தியாகிய துர்கா, விஷ்ணுவின் சக்தியாக லக்ஷ்மி எல்லோருக்கும் கோயில் இருக்கின்றது. அந்த அமைப்பில் தான் உங்களுடைய உடல் கோயிலும் அமைந்திருக்கின்றன துவாரங்களுடன். பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் கோயில் இல்லை, ஏனென்றால் உங்களுடைய உடலில் உங்களுடைய பிண்டத்தில் அதற்கு துவாரம் இல்லை. ஆகவே அண்டத்தில் இருக்கும் கடவுளுக்கும் கோவில் இல்லை. ஆகவே தான் நீங்கள் இந்த முறைகளை எல்லாம் பார்க்கும் போது உங்களுடைய உடல்தான் கோவில் என்பது உங்களுக்கு முக்கியமாக நன்றாக தெரிகின்றது. அந்த உடலின் முக்கியத்துவம் விளங்குகின்றது. ஆகவே நாங்கள் கடைசியாக பார்த்த குருவின் புத்தகத்தில் இந்த துவக்கத்திலிருந்து இந்த உடல் எப்படி அமைந்திருக்கின்றது, மேக்ரோகோசம், மேக்ரோகோசம் என்று அண்டமும் புண்டமுமாக அமைந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து இந்த அண்டமும் புண்டமும் நாங்கள் எங்களுடைய பஞ்சபூத சேர்க்கையால் அமைந்திருக்கின்றது. அந்த பஞ்சபூத சேர்க்கைக்கு மேலாக எங்களுடைய உடலில் நடைபெறுகின்றது 5 உடலுக்குரிய இயக்கங்கள், 5 உடல் உறைக்குரிய இயக்கங்கள். அதில் தேக உடலுக்கு எங்களுடைய யோகா பயிற்சிகளும், யோகா பயிற்சிகள் என்றால் எங்களுடைய உடற்பயிற்சிகளும், அதைத் தொடர்ந்து சுவாச உடல் என்ன மாதிரி அமைந்திருக்கின்றது எங்களுடைய உடலில், அண்டத்தில், பிண்டத்தில், அதே போல் அண்டத்தில் என்ன மாதிரி இயற்கையில் அமைந்திருக்கின்றது என்பதையும் இன்று பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் மேலதிக தகவலான சுவாசத்தில் இன்னும் சில தகவல்களை அடுத்த ஆராய்வில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை வினா உரைகளுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜியின் உதவியுடன் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.